மறுபடியும் மத்தேயு 28க்கு திருப்புவோம். இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாம், போன தியானத்திலே எப்படி இயேசுவினுடைய கல்லறை ரோம சேவகர்களால் காக்கப்பட்டது, அது பரிசேயர்கள் பிரதான ஆசாரியர்களுடைய வேண்டுகோளின்படி அப்படி செய்யப்பட்டது. இயேசுவினுடைய சரீரம் சிஷ்யர்கள் திருடக்கூடாது என்று தேவனே அப்படி நியமித்தார். ஏனென்றால் உயிர்த்தெழுதலை குறித்து சந்தேகம் இருக்கக்கூடாது. மனுஷனுடைய தந்திரங்களையும் தேவனுடைய அனந்த ஞானத்திலே தேவன் பயன்படுத்தி கொண்டார். மத்தேயு 28:1, ஓய்வு நாள் முடிந்தது, சனிக்கிழமை. அது வெள்ளிக்கிழமை ஒரு விசேஷித்த ஓய்வு நாள், சனிக்கிழமை எப்பொழுதும் இருக்கிற ஓய்வு நாள். வியாழக்கிழமை கிறிஸ்து மறைத்தார். வியாழன் வெள்ளி மூன்று இரவு மூன்று பகல். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடுந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு வந்தார்கள். அவர்கள் ஓய்வு நாளிலே இயேசுவினுடைய சரீரத்தை அபிஷேகிக்க முடியாததுனாலே அவர்கள் எண்ணெய் எல்லாம் கொண்டு வந்து பரிமள தைலத்தை கொண்டு வந்தார்கள். 27:59 வாசித்தபடி ஒரு வெள்ளை அங்கியிலே இயேசுவை சுத்தி அங்கே வைத்து விட்டார்கள். யோசேப்பு அங்கே ஓய்வு நாள் ஆரம்பிக்க ஆரம்பித்தது. ஆகவே அவர்கள் அபிஷேக முடிவில்லை. இங்கே நம்ம மறுபடியும் வாசிக்கிறோம் 2:2, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலர்கள் அநேகர் இருந்தார்கள். அவர்கள் அவனுக்கு பயத்தினால் திருக்கிட்டு செத்தவர்கள் போனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். அவர் இங்கே இல்லை, தம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இதுதான் மிகவும் முக்கியமான மனித குலத்திலே முக்கியமான சரித்திரத்தின் பங்கு. கிறிஸ்தவர்கள் போதுமான அளவு இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போவோர், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவர் சிஷ்யர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். ஏன் மனித சரித்திரத்திலே இது முக்கியமான நிகழ்வு? இயேசு கிறிஸ்து மாத்திரம் சிலுவையிலே அறையப்பட்ட நபர் அல்ல. அநேக சிலுவையிலே அநேக கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். அந்த நாளிலே 2 பேர் சிலுவையிலே அறையப்பட்டார்கள். அநேக மத தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இயேசு எப்படி வித்தியாசமானவர் என்று சொல்ல முடியும்? அந்த பழைய தீர்க்க தரிசிகளிலே ஒருவராக இருக்க முடியுமா? அநேக தீர்க்க தரிசிகள் கொல்லப்பட்டார்களே. உயிர்த்தெழுதல் தான் வித்தியாசப்படுத்துகிறது. மரித்தோரை உயிர்த்தெழ செய்வதற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் வித்தியாசம் உண்டு. பழைய உடன்படிக்கையிலே ஒரு செத்த பையனை உயிரோடு இழப்படினார்களே. எலிசாவினுடைய மரித்த எலும்புகள் மரித்த நபரை உயிரோடு எழ செய்தது. அந்த 3 உயிர்த்தெழுதலை காட்டிலும் இது வித்தியாசமானது. அவர்கள் மரணத்தில் மரித்தோரை எழுந்தினார்கள். இயேசுனுடைய வாழ்நாளிலும் லாசருவை மருத்துவரிலிருந்து எழுப்பினார். இன்னொரு மகளை உயிரோடு எழுப்பினார். விதவினுடைய மகனை எழுப்பினார். பேதுரு தபித்தாளை உயிரோடு எழுப்பினால் பவுல் ஒரு நபரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார். அந்த மருத்துவரிலிருந்து எழுந்ததற்கும் இந்த உயிர்த்தெழுதலுக்கும் வித்தியாசம் உண்டு. நான் சொன்ன 8 பேரும் மறுபடியும் மரித்தார்கள். அவர்கள் மரணத்தை ஜெயம் கொள்ளவில்லை. தற்காலிகமாய் மரணத்திலிருந்து எழுந்து மறுபடியுமாய் மறித்தார்கள். கல்லறையிலிருந்து வந்தார்கள், கல்லறைக்கு போனார்கள், மறித்து போனார்கள். ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அது உயிர்த்தெழுதல். அந்த மறித்தோரிலிருந்து எழுந்தவர்கள் அந்த பழைய சரீரத்திலே வந்தார்கள். மறுபடியும் வியாதிப்பட்டார்கள், வயது முதிர்ந்து மறித்து போனார்கள். ஆனால் இயேசு கல்லறையிலிருந்து வந்த பொழுது பழைய சரீரத்தை வல்லவில்லை. அதே தோற்றத்தில் இருந்த சரீரம்தான், ஆனால் உயிர்த்தெழுந்த சரீரம். அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போக முடிந்தது, காணாமல் போக முடிந்தது, ஒளியினுடைய வேகத்திலே செல்ல முடிந்தது. எங்கேந்து வந்தது, எங்கேந்து அவர் போனார் என்று காண முடியவில்லை. அதிலே ரத்தம் இல்லை, சதையும் எலும்பும் தான் இருந்தது. ஏற்கனவே லூக்கா 24 வாசித்தோம், சீஷலுக்கு முன்பாய் தோன்றின பொழுது என்னை தொட்டு பாருங்கள், லூக்கா 24:39. நான் ஒரு ஆவி அல்ல, ஒரு ஆவிக்கு சரீரமும் எலும்புகளும் இருக்காது, நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள் அல்லவா. அங்கே ஒரு மீன் துண்டை சாப்பிட்டார் என்று வாசிக்கிறோம். அவர்கள் சாப்பிடுவதற்கு மீன் துண்டை கொடுத்தார்கள். அவர்கள் அவர் சாப்பிட்டு அவர் உயிரோடு இருக்கிற நபர் என்று காண்பித்தார். ஏன் மீனை தேர்ந்தெடுத்தார்? மீனை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு அந்த முள்ளை விட்டு செல்லலாம். ஏசு போனதுக்கு அப்புறம் இது கனவா என்று பார்க்கும் பொழுது, இல்லை இல்லை, இதோ மீனுடைய முள் இருக்கிறது, அவர் இங்கேதான் இருந்திருக்கிறார், முள் இருக்கிறது அல்லவா, அவர் மீனை சாப்பிட்டு சென்றிருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படிதான் இந்த சின்ன சின்ன காரியங்களிலும் அர்த்தம் உண்டு. இயேசுவினுடைய உயிர்தெழுதலிலே அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது. அது நேரத்தினால் குறுகின அடைப்பட்ட நேரத்தினால் அடைப்பட்ட சரீரம் அல்ல, வியாதிப்படுகிற சரீரம் அல்ல, எந்த ஒரு எல்லையும் இல்லாதபடி வரமும் இல்லாதபடி அவர் எங்கேயும் எங்கேயும் நகர முடிந்தது. கிறிஸ்து மறுபடியும் வரும் பொழுது பிலிப்பியர் 3 நாம் வாசிக்கிறோம், நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு சரீரம் உண்டு. பிலிப்பியர் 3:21-22, பரத்திலிருந்து அவர் வருவதற்கு நாம் காத்திருக்கிறோம். நம்மளுடைய சரீரத்தை அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றுவார். நம்மளுடைய சரீரம் அவருடைய சரீரமாய் மாறிப்போகிறது உயிர்த்தெழுதலிலே. இதுதான் மனித குலத்திலே முக்கியமான நிகழ்வு. ஏனென்றால் ஒரே மனிதர் தான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து மரணத்தை வென்றவர். கிறிஸ்தவர்கள் இயேசுனுடைய பிறப்பை கொடுத்து கிறிஸ்துமஸ் என்று அநேக பெரிய நிகழ்வாய் கொண்டாடுகிறார்கள். இயேசுனுடைய மரணத்தை கொண்டாடுகிறார்கள். பெரிய வெள்ளி, நீங்கள் இயேசுவை கொடுத்து பார்க்கிற படங்கள் எல்லாம் என்ன? அவர் பிறந்தாரே, சிலுவை, எத்தனை படங்கள். கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிரோடு வந்ததை பார்க்கிறீர்கள். அதுதான் மிகவும் முக்கியம். ஆனால் சத்துரு அதை மறைத்து விட்டான். உதவியற்ற கிறிஸ்துவை காண்பிக்க விரும்புகிறான். உதவியற்ற குழந்தையாய் அவர் இருந்தது அல்லது சிலுவையிலே தொங்கினது, இது சில கிறிஸ்து அல்ல. இன்று சிலுவை வெறுமையாய் இருக்கிறது. இயேசு சிலுவையிலே இல்லை. வெறுமையான சிலுவின் அர்த்தம் என்ன? அவர் அங்கு இருந்தார், ஆனால் இப்பொழுது இங்கு இல்லை, உயிர்த்தெழுந்தார். அந்த செய்தி தான் நாம் அறிக்கை செய்ய வேண்டிய செய்தி. உயிர்த்தெழுதல் தான் மிகவும் முக்கியமான சத்தியம். முழு வேதாகமத்திலும் நாம் அதை அனுபவிக்க வேண்டும். தேவன் இயேசுவை நேசித்தது போலவே நம்மையும் நேசிக்கிறார். தம்முடைய குமாரனை கொடுத்த அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அவர் சிலுவையிலே மறித்து உயிர்த்தெழுந்தார். எது நிரூபிக்கிறது? அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கிறது. ரோமர் 1 வாசிக்கிறோம், இதுதான் அவர் தேவகுமாரன் என்பதற்கு நிரூபணம். உயிர்த்தெழுதலை கொடுத்த 2 காரியம் ரோமரிலே வாசிக்கிறோம். ரோமர் 1:4 இங்க நாம் வாசிக்கிறோம். ரோமர் 1:4, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் பரிசுத்த வேதாகமத்திலே முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். உயிர்த்தெழுதல் உண்மை என்றால் மற்ற எல்லாம் உண்மை. மற்ற மதங்கள் எல்லாம் உயிர்த்தெழவில்லை. அநேக நல்ல காரியங்களை சொல்லியிருக்கலாம். நீங்களும் நானும் கூட நல்ல காரியங்களை சொல்லலாம். நாம் தேவகுமாரனாய் மாறுவதில்லை. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். 5 மத்தியிலே வாசிக்கிறோம், மனுஷனுடைய பெரிய சத்ரு மரணம். எதை வேணாலும் ஜெயிக்கலாம். வித்தியாசமான விதங்களிலே மருந்துகள், மருத்துவத்தை வைத்து வாழ்நாளை நீட்டித்துக் கொள்ளலாம். ஆனால் கடைசியாக மனிதன் மறித்து போகிறான். மரணத்தை மனுஷனால் ஜெயிக்க முடியாது. ஆனால் இயேசு மரணத்தை ஜெயித்தார். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் ரோமர் 4:10. அவர் நம்மளுடைய குற்றங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். ரோமர் 4:15, நியாயப்பிரமாணத்தில் அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். நாம் தேவனிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் என்பதனுடைய நிரூபணம் கிறிஸ்துவினுடைய நீதி. நான் தேவனுக்கு முன்பாக இப்பொழுது நீதிமானாக இருக்கிறேன். நான் எப்படி நீதிமான் என்று அறிந்து கொள்ள முடியும்? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கிறிஸ்துவின் எனக்காய் மரித்தார். நான் தேவனுக்கு முன்பாக எப்படி நிற்க முடியும்? அதை எப்படி அறிந்து கொள்வது? இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். அவர் தேவனுடைய சமூகத்துக்கு பொழுது சென்றிருக்கிறார். ஒரு சரீரத்திலே கிறிஸ்து மரித்த பொழுது அவருடைய ஆவி பரதேசிக்கு சென்றது. மரித்த விசுவாசிகளுடைய ஆவி செல்வது போல சென்றது. அவருடைய சரீரம் பூமியில் இருந்தது, உயிர்த்தெழுதலே அவருடைய ஆவி சரீரத்துக்குள்ளே வந்தது. அந்த சரீரம் உயிரோடு எழுந்தது, ஒரு புது சரீரமாய் மாறினது. 40 நாள் பூமிக்கு இருந்தார், பின்பு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆகவேதான் அப்போஸ்தலர்கள் எங்கே சென்றார்களோ அங்கெல்லாம் நாங்கள் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி என்று சொன்னார்கள். யூதாஸை மாற்ற விரும்பின பொழுது என்ன சொன்னார்கள் என்று பாருங்கள். அப்போஸ்தலர் 1 பெந்தகோஸ்து நாளுக்கு முன்பாக பேதுரு சொன்னார், சகோதரர்களே, யூதாசு இயேசுக்கு விரோதமாய் செய்துவிட்டான். அப்போஸ்தலர் 1:15 எப்படி அவன் மரித்து போனான் என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது 21 இது அத்தியாசமாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதற்கு சாட்சி கொடுக்க ஒரு மனுஷன் வேண்டும். அவர் மரித்ததற்கு சாட்சி அல்ல, உயிரோடு எழுந்ததை குறித்து 22 எங்களுடைய சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். மரணத்தும் உயிர்த்தெழுதலும் சேர்ந்து சொல்லப்பட வேண்டும். சுவிசேஷம் என்ன? கிறிஸ்து பாவத்துக்காய் மரித்தார், உயிர்த்தும் எழுந்தார். கிறிஸ்து பாவத்திற்காய் மரித்தார் என்பது மாத்திரம் சுவிசேஷம் அல்ல. 1 Corinthians 15 திருப்புவோம், இதுதான் சுவிசேஷம். 1 Corinthians 15:3 கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம் பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3 உயிர்த்தெழுந்து 6 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். சுவிசேஷம் உயிர்த்தெழுதலை குறித்து பேசவில்லை என்றால் முழுமையற்ற சுவிசேஷம். இது மிகவும் முக்கியம். நான் நம்புகிறேன் எல்லா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களும் உயிர்த்தெழுதலை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சத்தியம். Matthew 28:8 திருப்பலாம், அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சிஷ்யர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். இயேசு தாமே எதிர்பட்டு அவர்களுக்கு தரிசனமானார். அவர்கள் பணிந்து கொண்டார்கள், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். இதுதான் இயேசுவினுடைய வார்த்தை, சமாதானம் உண்டாவதாக, பயப்படாதீர்கள். அவர் பயன்படுத்தின வார்த்தைகள், பயப்படாதே, சமாதானம், சமாதானம், பயப்படாதே. இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் ஜீவனோடு இருப்பதனால் நாளையை சந்திக்க முடியும். நாளையை அவர் கடத்தில் இருக்கிறது, அவர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டாம், கவலை வேண்டாம், சமாதானம் உண்டு. என்னுடைய வார்த்தைகளை எடுத்து என்னுடைய சகோதரருக்கு செல்லுங்கள். உயிர்த்தெழுதலே நடந்த காரியம் இதுதான். அதுவரைக்கும் சீஷர்கள் என்று அழைத்தார், ஊழியர்கள் என்று அழைத்தார், நண்பர்கள் என்று அழைத்தார். உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு அவர்களை என் சகோதரர் என்று அழைத்தார். போய் நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். யோவான் 20 திருப்புவோம், அங்கே மரியாள் மகதலினரை சந்தித்தார். அங்கே அவளிடத்திலே சொல்கிறார் யோவான் 20:17 மத்தியிலே, என்னுடைய சகோதரிடத்திலே சென்று நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஒருபோதும் இயேசு இதை பயன்படுத்தினதில்லை. சுவிசேஷம் முழுவதும் பூமியில் வாழ்ந்த நாள் வரையும் என் பிதா என்று தான் சொன்னார். சில சமயங்களிலே உங்கள் பிதா என்று சொல்வார், என் பிதா அல்லது உங்கள் பிதா. உயிர்த்தெழுந்த பிறகு ரெண்டையும் சேர்த்து வைக்கிறார். முதல் முறையாக என் பிதாவுக்கும் உங்கள் பிதாவிடத்துக்கும் செல்கிறேன். ரெண்டு பேரும் பொழுது ஒன்றாயிருக்கிறோம், நீங்கள் என் சகோதரர்கள். யோவான் 15 அவர் சொன்னார், இதுவரை உங்களை ஊழியர்கள் என்று அழைத்தேன், நீங்கள் இனி என் ஊழியர்கள் அல்ல, என் நண்பர்கள். யோவான் 15:14 நீங்கள் என் நண்பர்கள், இனி ஒருபோதும் உங்களை நான் அடிமைகள் என்று அழைப்பதில்லை, உங்களை சிநேகிதர்களாய் அழைக்கிறேன் என்று சொன்னார். ஒரு சகோதரனின் ஒருவரை நன் சகோதரன் என்று அழைத்தார். தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கத்தக்க பெரிய ஒரு தலைப்பு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன். நான் எப்பொழுதுமே ஜனங்களிடத்தில் சொல்வேன், என்னை சகோதரன் என்று அழையுங்கள், என்னை ரெவரண்ட் என்றெல்லாம் அழைக்க வேண்டாம், சகோதரன் என்று அழையுங்கள். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைக்கு கிடைக்கத்தக்க பெரிய தலைப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன். என்னுடைய சகோதரத்தில் போய் சொல்லுங்கள், நாம் இந்த தலைப்பினுடைய முக்கியத்துவத்தில் ஸ்திரப்படுவோம். என்னுடைய சகோதரர்கள், என் பிதா உங்கள் பிதா, நாம் ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறோம். ரோமர் 8:29 நாம் வாசிக்கிறோம், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை முன்குறித்து நிறுத்திருக்கிறார், அவர்களுக்கு என்று ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல மாறுவது, இயேசு கிறிஸ்துவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டும். அவர் எல்லாருக்கும் மேலாய் முதல் பேரானவராய் இருக்கும்படி தேவன் இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். அப்பொழுது அவர் மாத்திரமே ஒரே குமாரன், ஒரே இப்பொழுது முதற் குமாரனாய் முதற் பேரானவராய் மாறிவிட்டார். உயிர்த்தெழுதல் இவ்வளவு முக்கியம் வாய்ந்தது. இயேசு கிறிஸ்து இனி ஒருபோதும் ஒரே குமாரன் அல்ல, உயிர்த்தெழுதல் வரை அவர் ஒரே குமாரனாய் இருந்தார். அவர் உயிரோடு எழுந்த பின்பு முதற் பேரானவராய் மாறிவிட்டார். உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நாம் அவருடைய சகோதரர்கள், அவர் பிதா தான் நம் பிதா, அவருடைய அவர் நம்மளுடைய மூத்த சகோதரர். இது ஒரு அற்புதமான உறவு. நாம் அவருக்கு இருக்கிற அதே உரிமைகள் நமக்கும் உண்டு. நாம் அதே நாம் மூத்த குமாரனுக்கு செய்ததை நமக்கும் செய்வார். அவரிடத்திலே பாரபட்சம் இல்லை. என்னிடத்திலே ஒரே குமாரன் இருக்கும்போது என்னுடைய முதல் குமாரன் ஒரே குமாரன், ஆனால் இரண்டாவது பிள்ளை பிறந்த பொழுது ஒரே குமாரன் எப்படி முதற் குமாரனாய் மாறினான், என்னால் எனக்கு இன்னொரு குமாரன் உண்டு. இதுதான் உயிர்த்தெழுதலே நடந்தது. ஒரே பேரான குமாரன் முதற் பேரானவராய் மாறிவிட்டார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய பாக்கியம் என்ன, நாம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மளுடைய இடம் என்ன என்று அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து வாசிப்போம். போகியில் காவல் செய்வர்கள் சில நகரத்துக்குள் வந்து நடந்த யாவற்றை பிரதான ஆசிரியத்துக்கு அறிவித்தார்கள். தூதன் வந்தால் நாங்கள் பயந்தோம், சரீரம் போய்விட்டது என்று அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்தார்கள். இதோ லஞ்சம் கொடுத்தார்கள், பார்த்தீர்களா? நாங்கள் நித்திரை பண்கையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். ரோம சேவகர்கள் வேலை நேரத்தில் தூங்குவது குற்றம். ரோம சேவகர் அதை செய்வதற்கு செய்ய மாட்டார். ஆனால் என்ன சொல்ல முடியும், எப்படி சீஷர்கள் வந்து எங்களை எப்படி ஜெயித்து எடுத்து போய்விட்டார்கள் என்று சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. யாரும் விசுவாசிக்க நம்ப மாட்டார்கள். ஆகவே சேவகர்கள் சொன்னார்கள், நாங்கள் தூங்கினதை பற்றி கேள்விப்பட்டால் என்ன செய்வது, நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அந்த சேவகர்களும் பணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னபடியே செய்தார்கள், போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள் என்று 15 வாசிக்கிறோம். தூங்கினோம், வந்து திருடி போயிட்டாங்க. ஆரம்பத்திலிருந்து பொய் இருக்கிறது. மதவாத ஜனங்கள் பொய் சொல்கிறார்கள், அநேக பொய்களை சொல்கிறார்கள் தங்களுடைய காரணத்தை நிரூபிக்கும்படி. எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் பேர் கிறிஸ்தவர்களும் இதை செய்கிறார்கள். எங்கெல்லாம் பொய் இருக்கிறதோ எல்லா பொய்க்கும் தகப்பன் சாத்தான். அது இயேசு சொல்லியிருக்கிறார், சாத்தானவன் தான் பொய்க்கு தகப்பன். இயேசு நான் தான் சத்தியம் என்று சொன்னார். பொய் உயிர்த்தெழுதலே இங்கே ஆரம்பத்திலே வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதல் நான் சொன்னது போல மிகவும் முக்கியமான காரியம். இதுதான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. 1 Corinthians 15 திருப்புவோம். ஒரு பெரிய அதிகாரம் உயிர்த்தெழுதலை குறித்து. 1 Corinthians 15 இங்கே உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை நாம் வாசிக்கிறோம். 6 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு அவர் தரிசனமானார். அவிசுவாசிக்கு தேவன் தரிசனமாகவில்லை என்று தெரியுமா? அவரிடத்தில் எந்த ஒரு ஆசையும் இல்லை. பிலாத்துக்கு போய் நின்று ஏதோ என்னை கொன்றாயே, இங்கே நான் இருக்கிறேன், அனன்யா காய்ப்பா ஏரோதுக்கு முன்பாய் நின்று தம்மை நிரூபித்து காண்பிக்க அவர் குறிப்பம் இல்லை. நீ என்னை கொல்ல முயற்சித்தா, இதோ நான் இருக்கிறேன், ஏன் அதை செய்யவில்லை? இப்படிப்பட்ட கேவலமான இந்த ஆசைகள் நமக்கு இருக்கிறது இல்லையா? இயேசுவனுக்கு அப்படிப்பட்ட ஆசை எல்லாம் இல்லை. ஜனங்களுக்கு தரிசனமானார். அவர் தரிசனமான ஜனங்கள் எல்லோரும் விசுவாசிகள். இது மிகவும் முக்கியமான காரியம். 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் தரிசனமானார். ஒரு அவிசுவாசி கூட தரிசனமாகவில்லை. ஏன்? எப்படியும் எங்கேயும் மற்றவர்களுக்கு மேலாய் நான் ஜெயித்தேன் என்றெல்லாம் நிரூபிக்க இயேசுவுக்கு விருப்பமில்லை. மனம் திரும்பினால் மனம் திரும்பட்டும். என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேமாவிடத்தில் சொன்னார், தேமாவிடத்தில் நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறாய், என் கைகளை போட்டு நீ உன் கைகளை போட்டு நீ நம்பினாய், இது பாக்கியமான காரியமா இல்லை. யோவான் 22 தேமாவிடத்தில் சொன்னார், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் அந்த கூட்டத்தில் இருக்கிறோம். உயிர்த்திலிருந்த இயேசுவை காணவில்லை ஆனால் விசுவாசிக்கிறோம். நீங்கள் நிச்சயமாய் உயிர்த்தெழுத இயேசுவை பார்த்தவர்களை காட்டிலும் பாக்கியம் பெற்ற ஜனங்கள் தெரியுமா? அவர் சொன்னதுனால நான் விசுவாசிக்கிறேன், முழு உறுதியும் உம்மோடு விசுவாசிக்கிறேன். உயிர்த்தெழுதலை சரீரமாய் கண்ட அவர்களை காட்டிலும் நான் பாக்கியவான். நம் அநேகர் எண்ணலாம், ஓ உயிர்த்தெழுதலை நான் இருந்து அவரை பார்த்திருக்கலாமே என்று எண்ணலாம். இல்லை, நீங்கள் காணாமல் இருப்பதனால் நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். இயேசுவினுடைய வார்த்தை 1 Corinthians 15 நாம் வாசிக்கிறோம், இந்த வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கை இருக்கிறது, எல்லா மனுஷர்களும் நம் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். முதலாவது கிறிஸ்து அவர் வந்தார், 23 அப்புறம் முடிவு வரும். நாம் உயிரோடு எழுந்த பின்பு முடிவு வரும். சாத்தானுடைய வல்லமை, மரணம் வல்லமை இழந்தது கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால். உயிர்த்தெழுதல அநேக சத்தியங்கள் உண்டு. உயிர்த்தெழுதல் உண்டதுனால் நமக்கு நம்பிக்கை உண்டு. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நாம் எல்லா மனுஷர்களைப் போல நம்பிக்கையற்ற ஜனங்களாக இருப்போம். ஆகவேதான் எல்லா அபாயத்தையும் சந்திக்க எனக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஏனென்றால் அங்கே உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ரோமர் அப்போஸ்தலர் 24 இன்னொரு வார்த்தையை காண்பிக்கட்டும். அப்போஸ்தலர் 24:15 ஒரு நாளிலே உயிர்த்தெழுதல் இருக்க போகிறது முழு நிச்சயமாய் நம்புகிறேன். அது நிமித்தமாய் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய மனசாட்சியை சுத்தமாய் வைத்துக் கொள்கிறேன். தேவனுக்கு முன்பாயும் மனுஷனுக்கு முன்பாயும் குற்றமற்ற மனசாட்சியை வைத்துக் கொள்கிறேன். நீங்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிறீர்களா? நீங்களும் உயிர்த்தெழுதலை சந்திக்க போகிறேன் என்று நம்புகிறீர்களா? அதனுடைய நிரூபணம் என்ன? உங்களுடைய மனசாட்சியை சுத்தமாய் வைத்துக் கொள்வீர்கள். இல்லை என்றால் நான் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? உண்மையாலுமே துன்மார்க்கன் நீதிமானுடைய உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிறீர்கள் என்றால் ஒன்று செய்வீர்கள். அப்போஸ்தலர் 24:16 சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அதே காரியங்களை நீங்களும் செய்வீர்கள். உங்களால் ஆன மட்டும் குற்றமற்ற மனசாட்சியை தேவனுக்கும் பாயும் மனுஷருக்கும் பாயும் வைக்கும்படி நீங்கள் முயற்சிப்பீர்கள். உயிர்த்தெழுதலை நம்புகிறேன் என்று பொட்டாம் பொதுவாய் சொல்வதை காட்டிலும் உண்மையாலுமே இருதயத்தின் ஆழத்திலே விசுவாசிப்பதை காட்டிலும் வித்தியாசம் உண்டு. சத்ருவு கூட பிசாசு கூட அவர் உயிர்த்தெழுதுவார் என்று நம்புகிறான். அதை கொடுத்து அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் இருதயத்திலே நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீதிமானுடைய உயிர்த்தெழுதல் இருக்கும். அநீதிமான்களுக்கு என்று ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கும். எல்லோரும் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் இருக்க போவதில்லை என்று நம்புவீர்கள் என்றால் நீங்கள் எப்படி நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் இருப்பீர்கள் என்று நிச்சயத்துக் கொள்ள முடியும்? பவுலை காட்டிலும் மேன்மையா யாரும் சொல்ல முடியாது. இதனால் இந்த நம்பிக்கையின் பொருட்டு நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் இருக்கும். அந்த உயிர்த்தெழுதலை நான் இருக்க விரும்புகிறேன். அநீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலை நான் இருக்கக்கூடாது. ஆகையினால் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியுடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். அதன் அர்த்தம் என்ன? எப்பொழுதெல்லாம் பவுலுடைய மனசாட்சி அவரை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தொந்தரவு செய்கிறதோ, ஏதோ ஒரு காரியத்தை தேவனுடைய நியமனத்தை அவர் மீறிவிட்டார், கிறிஸ்துவனுடைய ஜீவன் இல்லாத காரியத்தை செய்விட்டார், உடனடியாய் தேவனிடத்திலே அறிக்கை செய்து ஆண்டவரையும் ரத்தத்தினால் கழுவும் என்று சொல்வார். யாரையாவது புண்படுத்தி விட்டாரா? உடனடியாய் அந்த நம்பரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்பார், காரியத்தை சரி செய்வார். யாராவது ஒருவர் தீமை செய்து விட்டார்களா? கொஞ்சம் மன்னிக்க முடியாத மனப்பான்மை இருதயத்தில் இருக்கிறதா? உடனடியாக அதிலிருந்து விடுதலையாகி அந்த நபரையும் மன்னிப்பார். அவருடைய மனசாட்சி எப்பொழுதுமே சுத்தமாயிருந்தது என்று நிச்சயித்துக் கொண்டார். காலிலே முள் போனதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் காத்திருப்போம்? உடனடியாக எடுத்து விடுவோம். அப்படிதான் நம்மளுடைய மனசாட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதலில் நம்புகிற எந்த மனுஷனும் மனசாட்சியை சுத்தமாய் வைத்துக் கொள்வான். நான் உயிர்த்தெழுதலை நம்புகிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய மனசாட்சியை சுத்தமாய் வைத்துக் கொள்கிறேன். மனசாட்சியை சுத்தமாய் வைத்துக் கொள்ளவில்லையா? உங்களுடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை மனதளவிலே இல்லை, மூளை அளவில் தான் இருக்கிறது. இயேசு கற்பித்த காரியங்களை நாம் அபியாசப்படுத்துவோம். நாம் தொடர்ந்து அடுத்த தியானத்திலே தொடருவோம்.